நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
ஊரகக்குடி மக்களுக்கு ஆரோக்கியம் என்பது நோயற்ற வாழ்வு என்பது மட்டுமல்ல, உடல், உணர்ச்சி, சமூக மற்றும் ஆன்மீக நலவாழ்வின் சிக்கலான தொடர்புகள் அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு முழுமையான கருத்தாகும். ஆகையால் பூர்வீகக்குடி மக்களின் பாரம்பரிய மருத்துவம் உடல் நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் மட்டும் கவனம் செலுத்துவதில்லை, நல்வாழ்வின் பல்வேறு பரிமாணங்களுக்கிடையோ சமநிலையை பேண முயல்கிறது. தற்போது டஸ்மேனியா என்று அழைக்கப்படும் லுட்ருவீட்டாவின் வடகிழக்கு கடற்கரையைச் சேர்ந்த ட்ருவல்வே தேசத்துப்பெண் மருத்துவர் டாக்டர் அலானா கால் இளம் வயதிலிருந்தே பாரம்பரிய மருத்துவத்தில் ஆர்வம் கொண்டவர்.
Traditional medicine for me is something that I have been quite passionate about since I was young. Back home, we would always use different natural medicines and things like that. And my dad would always go out eating and, you know, all the different practices. So, you know, different ceremonies and spirituality was all just a big part of my life.
Bush medicine என்ற சொல் பாரம்பரிய மருத்துவம் என்ற சொல்லுடன் மாறி மாறி பயன்படுத்தப்படுவதால் பாரம்பரிய மருத்துவம் என்றால் என்ன என்பதை பற்றிய மக்களின் புரிதல் தவறாக இருக்க வாய்ப்பிருக்கிறது என்று அவர் கூறுகிறார்.
Bush is a certain type of landscape in Australia. Not everything comes from the bush. So while I understand there's that terminology, I think that's fine and people can use that. But it then makes people think it's just about what I would call like a physical medicine. So like an inhaled or a topical or an ingested medicine. But our medicines are actually far more than that.
அதனை அவர் மேலும் விளக்குகிறார்.
There's those physical medicines, but you've also got our native foods as medicines, but it's used off like specific health properties, not just for nourishment. So that's when it's actually a medicine as well. But we've got healing ceremonies, we've got spiritual medicine, we've got traditional healers, and we also see our country, so our land, as a healer as well. So we have like country as medicine as well. But then underpinning all of that is what people are commonly talking about now as our ways of knowing, being and doing.
Southern Cross பல்கலைக்கழகத்தில் அவர் இயற்கை மருத்துவத்தில் முதுகலை ஆய்வாளராக உள்ளார். அத்துடன் TCI Traditional Complementary and Integrative Medicine பாரம்பரிய நிரப்பு மற்றும் ஒருங்கிணைந்த மருத்துவ கூட்டணிக்கான பூர்வீகக்குடி பாரம்பரிய மருத்துவத்தின் இயக்குநராக கடமையாற்றுவது மட்டுமன்றி பல விடயங்களுக்காக அவர் குரல் கொடுக்கிறார். அவர்களின் பாரம்பரிய மருத்துவத்தை ஒரு முன்மாதிரி என்று அவர் பார்க்கிறார்.
So we have to think about how we consider the world, our worldview, as this like holistic entity of different interconnected parts that can't be separated. And so I think of it as a distinct medical paradigm myself. And even according to modern definitions of what a paradigm of medicine is, all the pieces are there. And so I think by people saying, oh, it's just this, it's just that, you know, they're actually taking away from the complexity of this whole system of medicine.
இந்த பாரம்பரிய அறிவு பாதுகாக்கப்படவில்லை என்பதை உணர்ந்தபோது டாக்டர் அலானா காலின் பாரம்பரிய மருத்துவத்தின் மீதான ஆர்வம் மேலும் அதிகரித்தது.
The reality is our knowledges are not protected. So that means it's not safe for us to actually give that knowledge out freely. Because different companies, mostly what they call like big pharma, big cosmetica and big agriculture, they can just come along, take that knowledge and go use it and commercialize it and make a whole bunch of money off it.
சரியான பாதுகாப்பு இல்லாமல் இந்த அறிவை வைத்திருப்பவர்களால் அவற்றை அணுகவோ பயனடையவோ முடியாமல் போகலாம். இது நிலைத்தன்மை பற்றிய கவலைகளையும் எழுப்புகிறது என்று அவர் மேலும் கூறுகிறார். இந்த உலகின் வாழும் அனைத்து மக்களது ஆரோக்கியத்திற்காகவும் நலனுக்காகவும் இந்த அறிவை பகிர்ந்து கொள்ளும் வகையில் ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதே டாக்டர் அலானா கால் அவர்களின் நீண்டகால இலக்கு.
There's wisdom that we have about how to look after the earth, about how to do medicine in ways that we've been doing since forever. And if we're able to actually harness that knowledge for today, then we're actually able to make a difference with what's happening today. You know, we have things like antibiotic-resistant strains of microbes and things that are causing a lot of trouble globally at the moment where they're not able to do anything about it. And they are looking to traditional medicines to find a solution to those.
பங்கரி மற்றும் மட்டோரா மக்களின் வழித்தோன்றலில் வந்த பிரெட் ரவுலிங் ஒரு பகுப்பாய்வு வேதியியலாளர் ஆவார். டாக்டர் அலானா காலுடன் அவர் நெருக்கமாக பணியாற்றுகிறார். பாரம்பரிய மருத்துவம் மற்றும் நவீன மருத்துவம் வெளித்தோற்றத்தில் எதிரெதிராக இருந்தாலும் இரண்டு வெவ்வேறு தனித்துவமான பார்வைகளை அனுமதிக்கும், ஒன்றையொன்று பூர்த்தி செய்ய முடியும் என்று அவர் கூறுகிறார்.
One is it's our oral story, teachings and morals with the secrets. And the other side is the white fella working, the data and the analysis. And they're two polar opposites. So if you look at it as a society, it's a funny sort of situation because for us, we look into the environment rather than at it, which is how white fellas do. And while we're thinking survival, they're often thinking scenery. They're two very complementary ways, but they're two opposite ways of looking.
அதற்கு அவர் ஒரு உதாரணம் தருகிறார்.
For example, people use paracetamol, so we can see, you know, how it works because we collect all this data to prove how it actually works. Whereas for ours is shown over a long period of time, but it's an oral story, and they do work, and they work very effectively.
பாரம்பரிய மருத்துவம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்துவதில்லை. நவீன மருத்துவத்தில் பெரும்பாலும் இல்லாத ஒரு அம்சமான ஆன்மீக நல வாழ்விலும் கவனம் செலுத்துகிறது. தெற்கு ஆஸ்திரேலியாவில் உள்ள அனங்கு பிஜன்ஜாரா யங்குன்ஜாரா சுருக்கமாக APY நிலத்தில் உள்ள பிப்பல்ஜெட்ஜாரா தேசத்தை சேர்ந்த நங்காரி பெண்ணான டெபி வாட்சன் ஒரு பூர்வீக குடி பாரம்பரிய மருத்துவர் ஆவார். நங்காரி மருத்துவர்கள் ஆவியை மறுசீரமைக்க உதவுகிறார்கள். அவர்கள் ஆவியை மனித உடலின் முக்கிய அங்கமாக பார்க்கிறார்கள்.
When I was with my father, I started learning how to heal people through spiritual healing. He was a healer, and my father taught me how to heal. He taught to become a healer, like strong healer.
ஆவி இடம்பெயர்ந்தால் அல்லது தடுக்கப்பட்டால் அது வலி, பதட்டம் மற்றும் பிற அறிகுறிகளை ஏற்படுத்தும் என்று டெபி வாட்சன் விளக்குகிறார். ஆன்மாவை காயப்படுத்த முடியாது என்று அவர் கூறுகிறார்.
I heal people with my hand. I see inside, I feel the energy and what they are inside, you know, pain, work with the spirit, you know, people's spirit are really sad and blockage. Sometimes the blockage brings a lot of pain. You know, I'm looking at the spirit, you know, people's spirit. The spirit, it's connected to her.
டெபி வாட்சன் ஆஸ்திரேலியாவில் முதன் முதலாக தொடங்கப்பட்ட பூர்வீக குடிமக்களின் குணப்படுத்துபவர்கள் சங்கமான அனங்கு நங்காரி டுதாக்கு அபரிஜினல் கார்பரேஷன் சுருக்கமாக அன்டாக் என்ற அமைப்பின் இணை நிறுவனர் மற்றும் இயக்குநர் ஆவார். லாப நோக்கற்ற இந்த அமைப்பு பூர்வீக குடி பின்னணி கொண்டவர்களுக்கும் அல்லாதவர்களுக்கும் சிகிச்சை அளிக்கும் போது பல நூற்றாண்டுகள் பழமையான நடைமுறையை தொடர்கிறது மற்றும் பராமரிக்கிறது. அன்டாக்கின் இணை நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் பிரான்சிஸ்கா பான்சிரோனி சர்வதேச மனித உரிமைகள் சட்டத்தில் பயிற்சி பெற்றவர். பூர்வீகக்குடி மக்களின் பாரம்பரிய மருத்துவம் மேல் இந்த இத்தாலிய பெண்ணுக்கு இருந்த ஆர்வம் மற்றும் அது குறித்து நூல் வடிவில் எதையும் தேட முடியாத நிலையில் அவர் இதனுள் மூழ்குவதற்கு வழிவகுத்தது.
I noticed in this literature that when it was referring to indigenous traditional medicine in Australia, all the chapters was on Chinese traditional medicine. That kind of prompted me to investigate it. Oh, it sounds odd. I had this curiosity of finding out. It was just a question in my mind. Does Aboriginal traditional medicine exist nowadays in Australia?
தெற்கு ஆஸ்திரேலியாவில் உள்ள நங்காரி மக்களுடன் தொடர்பு கொண்டு அந்த சமூகத்துடன் கலந்தாலோசித்த பின்னர் இத்தகைய அவர்களுடைய சேவைகள் மிகவும் எளிதாக மற்றவர்களுக்கும் கிடைக்க வேண்டியதன் அவசியத்தை டாக்டர் பிரான்சிஸ்கா பான்சிரோனி உணர்ந்தார்.
People really wanted them. It wasn't just like a theory. You know, people were feeling better. People needed them. Mostly Aboriginal people, but also, you know, there is a lot of non-Aboriginal people who currently demand, like ask for Nankari healing.
பாரம்பரிய சிகிச்சை உயிரியல் மருத்துவ சிகிச்சையை மாற்றவில்லை என்றாலும் இரண்டும் கைகோத்து செயல்பட முடியும் மற்றும் மக்களின் பிரச்சனைகளுக்கு கலாச்சார ரீதியான உணர்திறன் வாய்ந்த சிகிச்சையை வழங்க முடியும் என்று டாக்டர் பிரான்சிஸ்கா பான்சிரோனி கூறுகிறார்.
It does not replace the biomedical model, but you know, it can go hand in hand with it and tap into aspects of our human health and well-being that is not contemplated within the biomedical model. So I'm referring to the spirit, I'm referring to the cultural understanding of illness, because illness is not just a pathology. Being unhealthy or being unwell, it's a broader concept that presenting with a pathology.
மருத்துவம் பற்றி பூர்வீக குடி மக்களின் அறிவை புரிந்து கொள்வதும் மதிப்பதும் இன்றைய சுகாதார கட்டமைப்பில் மிகவும் முழுமையான மற்றும் கலாச்சார ரீதியாக உணர்திறன் கொண்ட பராமரிப்பை வழங்குவதற்கான திறவுகோலாக அமையலாம். ஆஸ்திரேலியாவில் குடியேறும் போது உங்கள் புதிய வாழ்க்கையை பற்றி கூடுதல் மதிப்புமிக்க தகவல் மற்றும் உதவி குறிப்புகளுக்கு ஆஸ்திரேலியா எக்ஸ்பிளைன் பாட்காஸ்டில் இணையுங்கள் அல்லது பின்தொடருங்கள். உங்களிடம் ஏதாவது கேள்விகள் அல்லது புதிய தலைப்பிற்கான யோசனைகள் இருந்தால் australiaexplained@sbs.com.au என்ற மின்னஞ்சலுக்கு அதனை அனுப்பி வையுங்கள்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.